நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். நந்தம்பாடி என்கிற திருத்தலம், அந்த திருத்தலத்துல நான்கு வேதங்களிலும் புலமை பெற்று நிரம்பி இருக்கக்கூடிய ஆசிரிய கோலத்தில் இறைவன் காட்சி கொடுத்தார். அந்தமில் ஆரியன், ஆரியன் என்ற சொல்லுக்கு ஆசிரியத்தன்மையுடையவன் என்பது பொருங்க, தலைமை பொறுப்பு, ஆரியனா தலைமை பொறுப்பு. அதனால இங்க ஆசிரியரை குறிப்பது. நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய், முடிவில்லாத ஆசிரியனாக, எல்லையில்லாத கருணை என்பதனால முடிவில்லாத அப்படின்னு குறிப்பிடுகிறார். எனவே ஆசிரிய கோலத்தோடு எழுந்தருளியிருக்கு நந்தம்பாடியில் நான்மறை ஓனாய். வேறு வேறுருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறாயிரம் இயல்பினதாகி ஏருடன் ஈசன் இப்புவனையும் உய்ய கூருடைய மங்கையும் தானும் வந்து அருளி. இந்த நான்கு வரி ஒரு தொடர்புடைய பொருள். அதாவது வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும், இப்ப ஆன்மாக்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா உயிர்களுடைய குணம், முன்னே சொன்னாங்க எண்ணில் பல் குணம் எழில் பெற விளங்கி, உயிர்களுடைய குணம் ஒரே மாதிரி இல்ல. மூன்று குணம் என்பது பொதுவான பட்டியல், ராசதம் தாமதம் சத்துவம் அப்படின்னு மூணு குணம். ஆனா அந்த மூணுடைய கலப்பை பாத்தீங்கன்னா இந்த மூணும் ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஏனைய இருந்து கலக்கும். எப்படி நம்ம சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு சொல்ல முடியுங்களா, அதுல பாத்தீங்கன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் நாளா சொல்லப்பட்டாலும் விரிச்சிங்கன்னா பதினாறா விரியும், அதை இன்னும் விரிக்கலாம், அது மேலும் விரிச்சிங்கன்னா 64 விரியும், அது அப்படியே விரிச்சுக்கிட்டே போகுது. அது மாதிரி இந்த மூன்று குணத்தை நீங்க விரிச்சிங்கன்னா 9 விரியும், அந்த 9 மேலும் விரிக்கலாம். அதாவது தமோ குணத்தில் தமோ குணம், தமோ குணத்தில் ராசதம், தமோ குணத்தில் சத்துவம், ராசத்தில் தாமதம், ராசத்தில் ராசதம், ராசத்தில் சத்தியோசாதம், ராசத்தில் சத்துவம், அதேபோல் சத்துவம் அப்படிங்கிற குணத்துல சத்துவத்தில் தாமதம், சத்துவத்தில் ராசதம், சத்துவத்தில் சத்துவம் அப்படின்னு அந்த குணங்களை பிரித்து பிரித்து சொல்லலாம். அது என்ன கூடியில பிரிச்சுட்டே இன்னும் விரிச்சுக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் மாபாடியத்துல விரிச்சு விரிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு செயலும் ஏதாவது நாம ஒன்று இல்லைங்க, நம்ம அமர்ந்து இருக்கிறோம், நீங்க அமர்ந்துனீங்கன்னா எப்படி அமர்ந்து இருக்கிறீங்க அதை வைத்து நீங்க என்ன குணத்திற்குன்னு சொல்லிடலாம். நீங்க ஏதாவது உட்கார்ந்துகிட்டு அப்படியே அசையாம உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன குணம், கையை நீட்டி காலை நீட்டி அப்படி நெழிஞ்சு இப்படி நெழிச்சு நின்னீங்கன்னா நீங்க என்ன குணத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் மாபாடியம் படிச்சிருந்தோம்னா என்னென்ன குணத்துல அந்த அறிவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஏன்னா அந்த அறிவு அதுதான் வேலை செய்யும். அதுல ராசத குணம் தூண்டுனா என்ன செய்வோம், அப்ப தமோ குணம் தூண்டுனா என்ன செய்வோம், இதெல்லாம் பெரியவங்க மிக தெளிவாக பாடியிருக்கிறாங்க. ஒரு செயல் நடக்கணும்னா அப்ப நாம எதை வைத்துக் கொண்டு காண்கிறோம், காரியத்தை வைத்துக் கொண்டு நீ என்ன காரணத்திற்கான கண்டுபிடிச்சிக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஆக இப்படி அந்த குணங்கள் என்று சொல்லப்படுவது எண்ணில் பல் குணம். ஒவ்வொரு உயிரிடத்திலையும் நாம இப்ப காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரே மாதிரியாங்க இருக்கிறோம், எத்தனை குணம் நம்மகிட்ட மாறி மாறி வருது. ஒரே நம்ம ஒரு நபருட்டியே எத்தனை குணங்கள் எத்தனை வகையில எப்படிலாம் வெளிப்படுகிறது. இப்ப கோடான கோடி உயிர்கள்ல எத்தனை குணத்தை தான் பட்டியல் போடுவது. ஆனா இங்க சொன்னாரு வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும், ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் உடல்கள் வேறு வேறு நிலையில இருக்குது, அதுபோல வேறு வேறு வகையான, அதாவது கண்ணு காது மூக்கு வாய் போன்ற கருவிகள் எல்லாருக்கும் ஒரே போல இருந்தாலும் குணங்கள் என்பது ஒரே போல இருப்பதில்லை, மாறுபட்டு இருக்கிறது. எனவே வேறு வேறு வகையான உடம்பை பெற்று வேறு வேறு வகையான செயல்களை செய்யக்கூடிய கோடான கோடி உயிர்கள், எனவே நூறு நூறாயிரம் இயல்பினதாகி, நூறு நூறாயிரம் அப்படின்னு சொல்ல, அப்ப கோடி என்கிற வகையில எண்ணற்ற குணம் என்பது பொருள். இங்க கோடினா கோடின்னு நினைச்சு கூடாது, இத்தனை குணம் மாற்றுக்குதுன்னு, எண்ணிக்கை இறந்த குணம் என்பது கணக்கு. எனவே ஆன்மாக்களுடைய நிலையில் கோடான கோடி உயிர்கள், கோடான கோடி குணங்கள், அவருடைய குணங்களும் இத்தனை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த இருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு நூறு நூறாயிரம் இயல்பினதாக நிற்கக்கூடிய அந்த உயிர்களை இறைவன் என்ன செய்கிறாருங்களாம், வந்து ஆட்கொள்கிறான். எப்படி வருகிறான், தானும் தன் தையலுமாக. ஆக கூருடை மங்கையும் தானுமாக வந்து ஏருடை ஈசன் இப்புவனியை உய்யும் பொருட்டாக, புவனி அப்படின்னா உலகம், உலகத்தை உய்வித்தல் என்பது உலகத்தின் கண்ணே இருக்கின்ற உயிர்களை உய்விக்க செய்ய வேண்டும் என்பதற்காக தானும் தன் தையலுமாக வருகிறான். அப்ப நீங்க குருநாதருடைய வடிவத்தை காணுகின்ற பொழுதெல்லாம் அப்படித்தாங்க பார்க்கணும், அவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு, அவரு கூட ஐயன் தான் இருக்கிறாங்க அம்மை இல்ல அப்படின்னு பார்க்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, திருவாசகம் நீங்க முழுக்க பாருங்க, எல்லா இடத்திலும் அவர் இறைவன் தன்னை ஆட்கொண்ட வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிற இடமெல்லாம் அம்மையை சேர்த்து தான் பாடியிருப்பார். ஆனா வந்தது ஆசிரிய கோலம். எங்க அம்மை வந்தாங்க? தோளுடைய செவியன்னா அம்மா இடபத்துல இருந்தாங்க அப்படின்னு தெளிவா தெரியுது. நாயன்மார்கள் ஆட்கொள்ள வந்த பொழுது தானும் தன் தையலுமாக வந்தாங்கிறது நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். மணிவாசகருக்கு வந்தது குறுங்கு மரத்தின் கீழே வந்தாரு. இவரு மட்டும்தானே வந்து உட்கார்ந்தாரு? வந்தது இவர் ஒருத்தர் தானே வந்தாரு. ஆட்கொள்ளும் பொழுது குருமூர்த்தமா தானே உட்கார்ந்தாரு. அப்புறம் எங்க அம்மை எங்கிருந்தாங்க? ஆனா மணிவாசகர் பாடுகிறார், குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க அப்படின்னா அம்மை எங்க போச்சு? அப்படி கேட்டா அதாங்க அடிப்படை, அந்த வடிவம் தான் அம்மை. வடிவத்தை இடமாக கொண்டு அருள் செய்வதுதான் சிவம். வகரம் தான் வடிவம் தாங்கி நிற்கும். வகரத்தின் கண்ணி இருப்பது சிகரம். சிவம் வகரத்தை இடமாக கொண்டுதான் அருள் செய்யுங்க. எனவே அங்க குருநாதரை நாம் பார்க்கும் போது அவருடைய வடிவத்திலேயே அருள் சக்தியும், அதான் அருள் சக்தி தான் வடிவமா நிக்குது. அந்த சக்தி இடமாக கொண்டுதான் சக்தன் வெளிப்படும். சிவத்துக்கு இடம் சக்தி தான். சக்தி கொண்டுதான் செய்வான் எல்லாவற்றையும். தான் எதையும் செய்ய மாட்டான், எதுவும் செய்யாம இருப்பவன். அதை தன் சக்தியை கொண்டுதான் எல்லாம் செய்வான். அந்த சக்தி என்கிறது அந்த வடிவத்தை தாங்குவதும் சக்தி தான். அந்த அடிப்படையில இங்க பாத்தீங்கன்னா ஏருடைய ஈசன் இப்புவனையை உய்ய, ஆக இடவத்தை வாகனமாக அறமாகிய விடத்தை வாகனமாக உடைய அந்த பெருமான், உமையம்மையை ஒரு கூறாக கொண்டிருக்கின்ற பெருமான் இந்த உலகம் உய்யும் பொருட்டாக அவ்வாறு வருகிறான். புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்து அருளி. எனவே அம்மையை பாகமாக கொண்டு உலகம் உய்யும் பொருட்டாக அவ்வாறு வருகிறான் அன்னர். குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்வட தாத்தாய் தாம் எழுந்து அருளியும். இது இவருக்கு நடந்த செய்தியாக நாம பார்க்கிறோம். அதாவது குடநாடு அதன் மிசை, குடநாடு என்பது திருவாதவூரருக்காக இறைவன் வந்த அந்த மதுரை, அதாவது ஆவடுதுறை ராமேஸ்வரம் அந்த திருத்தலங்களுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய தலம். அதனால இங்க சொல்லுகிறார் குடநாடு அதன் அப்படின்னு சொல்லப்படுகிற சொல்லால் அதை குறிப்பிடுகிறாருங்க. எனவே மதுரைக்கு வருகிற அந்த நிலையில் பெருமான் வந்ததாக சில உரையாசிரியர் குறிப்பிடுவாங்க. இங்க குதிரை சேவனாக இறைவன் வந்த இடம், இப்ப ரெண்டு இடத்துலயும் குதிரை சேவனா வந்திருக்கிறார். முதல்ல திருவாதவூரர் சென்று கோயில் பணிக்காக போனார் இல்லைங்களா, அப்படி போகின்ற பொழுது அங்க இறைவன் இவர் துறைமுக நகர குதிரைகள் வந்து இறங்கி இருக்கணும்னு நினைச்சு போறார். இப்ப குருந்த மரத்தை பார்த்து அங்கேயே அமர்ந்துட்டார். திருப்பி அவர் மதுரைக்கு வரும்போது தானே குதிரை சேவனாக வந்திருக்கிறாரு. எனவே குடநாடு என்று சொல்லப்படுவது மதுரையை குறிக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறாங்க ஆசிரியர். எனவே இந்திய நாட்டிற்கு மேற்கில் அரபு நாட்டின் கண் உள்ள வணிக கூட்டத்தை போல அப்படின்னு குறிப்பு தருகிறார். அப்ப வாதவூர் பெருமான் பொருட்டு அரபு நாட்டு குதிரை வணிகனின் தலைவன் போல மதுரைக்கு எழுந்திய அருடைய வரலாற்றை தான் இங்கு குறிப்பிடுகிறார். எனவே குடநாடு அதன் மீசை என்பது வளைகுடா நாடுன்னு சொல்லும் இல்லைங்களா, அரபு நாடுகள் அந்த நாட்டை தான் குறிக்கும் என்பது உரையாசிரியருடைய கருத்து. எனவே குடநாடு அதன் மீசை, வளைகுடா நாடுகள் என்று சொல்லப்படுகிற அரபு நாட்டிலே இருந்து குதிரையை கொண்டு வந்தான் இறைவன். எனவே அந்த வடிவத்தோடு அப்ப அந்த தலைப்பாகை அந்த கோலம் எல்லாம் வேறுவான கோலம் கொண்டிருக்கிறார். எனவே குதிரையை கொண்டு சதுர்வட சாத்தாய், சாத்துனா வணிக கூட்டத்துக்கு சாத்துன்னு பேருங்க. நம்ம பின்னாடி கூட சொல்வார் கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். சாத்துனா கூட்டம் என்பது பொருள். அங்க வணிக கூட்டத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறது. வியாபார நோக்கில வந்ததுனால இது வணிக கூட்டம். பெருஞ்சாத்தோடு போவதற்கே ஒருபடும் என்பார். பெருஞ்சாத்தோடு அடியார் கூட்டத்தை பெருஞ்சாத்துன்னு குறிப்பிடுவார். ஆக சாத்துனா கூட்டம் என்பது பொருள். இங்க வணிக கூட்டத்தை குறிப்பது. எனவே குடநாடு என்று சொல்லப்படுகிற நாட்டிலே இருந்து குதிரை தலைவனாக குதிரை சேவகனாக வந்த அந்த பெருமான் சதுர்வட அந்த மிக்க அந்த அவனுடைய திறமை இருக்குதே சதுரப்பாடு சதுர்பட சாத்தாய் கூட்டத்தோடு தான் எழுந்து அருளியும். எனவே இறைவன் குதிரை சேவனாக வந்த செய்தியை கொட்டுகிறார். திருவிளையாடல் புராணத்துல நரி குதிரையான படலம் என்று ஒரு படலம் உண்டு. அந்த பகுதியில் இதை பற்றிய கோலத்தை பிரித்து பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். குதிரையை கொண்டு குடநாடுமே சதுர்பட சாத்தாய் தான் எழுந்து அருளியும். வேலம்புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும். வேலம்புத்தூர் என்கின்ற தலம் அங்க விட்டு ஏறு அருளியுங்கிறார். அதாவது இங்க விட்டேறு என்பது வேல் என்கிற ஆயுதத்தை குறிப்பது. அப்படியே கையிலிருந்து வீசுவது வேல், விட்டு ஏறு என்று சொல்லப்படுவது. எனவே அந்த விட்டு ஏறும்படியாக, வேல் ஏறும்படியாக விட்டனர். வேலம்புத்தூர் என்ற திருத்தலத்தில் வேல் தைக்கும்படியாக எய்து பொலிவுள்ள தன் கோலத்தை காட்டிய செயலும். அதாவது விளக்கம் கீழே விளக்கம் கொடுத்திருக்கிறார். விளைவு என்பது போல் வருவன பலம் என்று செயலையை குறித்து நிற்பன. இந்த பகுதியில் காணும் வரலாறு யாதென்று அறியக்கூட இல்லை. இதை திருவிளையாடல் புராணத்தில் வரும் உக்கிர குமாரனுக்கு வேல்வளை தண்டு கொடுத்த படலத்துடன் தொடர்புபடுத்தி உரை செய்கின்றனர் முன்னுரையாளர்கள் சிலர். வாதவூர் பெருமான் வாய்மொழியில் அதற்கான குறிப்புகள் ஒன்றும் கூட இன்மையால் அவற்றை உரைகள் அல்ல என்று கழிக்க. இப்படித்தாங்க சிக்கல் உள்ள நுழைஞ்சீங்கன்னா. ஒரு இப்ப அருணை வடிவேல் முதலியார் உரை எழுதியிருக்கிறார், வெவ்வேறுத்தவங்க எழுதியிருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துல பதிவு செய்திருக்கிறாங்க. எனவே இது முருகப்பெருமானுக்காக வேல் கொடுத்த செய்தி என்று ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவர் சொல்றாரு இல்ல, அதற்கான குறிப்புகளை காணப்படல. எனவே வேல் அப்படிங்கிற ஆயுதம் விட்டேர் என்று சொல்லப்படுகின்ற அதை அந்த ஆயுதத்தை கொடுத்து காட்டி அப்படின்னு சொல்லுகிறார். எனவே வேலம்புத்தூர் என்ற திருத்தலத்தில் வேல் தைக்கும்படியாக எய்து, யாரை எய்தாரு அப்படின்னு தெரியல, அப்படிங்கிற செய்தி அங்க காணப்படல. எனவே தன்னுடைய பொலிவான கோலத்தை காட்டினான் அப்படின்னு சொல்றார். விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தற்பன மதனை சாந்தம்புத்தூர் பிற்பொடு வேடர்க்கு ஈந்த விளைவினர். சாந்தம்புத்தூர் என்று சொல்லப்படுகிற திருத்தலத்தில் கண்ணாடியில் சொல்கிறார், சாந்தம்புத்தூர் என்ற பதியில் கண்ணாடியில் பெரிய வில் வேடனுக்கு ஈந்து அருளிய கருணை. ஆக தர்ப்பணம்னா கண்ணாடிக்கு தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம் அதாவது தர்ப்பணம் அதனே சாந்தம்புத்தூர். சாந்தம்புத்தூர் என்கின்ற திருத்தலம் தர்ப்பணம் என்கின்ற தர்ப்பணம் வடசு கண்ணாடிக்கு வடமொழியில தர்ப்பணம்னு பேர். எனவே தர்ப்பண மதனில் அந்த கண்ணாடியில் தோன்றி வில் பொரு வேடர்க்கு இந்த விளைவு, ஆக வேடன் ஒருவனுக்காக இறைவன் கருணை செய்திருக்கிற திறத்தை இங்கு காட்டியது. கண்ணாடியில் தோன்றி வேடனுக்கு அருள் செய்த திறம் என்பதை போற்றுகிறார். விற்பொடு வேடர்க்கு இந்த விளைவும் முக்கணி அருளிய முழுத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும். ஆக சொக்கது ஆக காட்டிய தழல் மேனி அதாவது முழுமும் தன்னுடைய திருமேனி அனைத்தும் முழுக்க நெருப்பின் வண்ணமாக முழு தழல் மேனினர். முழுவதும் நெருப்பு போன்ற தன் வடிவத்தை கொண்டு, அது மட்டுமல்ல அந்த குதிரைகளுக்கு உரிய கொள்ளு வைக்கிற பைக்கு மொக்கணின்னு பேருங்க. மொக்கணி என்பது குதிரைகளுக்கு கொள்ளு வைக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், நமக்கு பசுக்களுக்கு வைப்பது போல எல்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரு துணி பை போல அது அப்படியே அந்த குதிரையினுடைய அந்த தலைப்பகுதியோடு அதை இணைத்திருவாங்க. வாயை உள்ள விட்டுட்டு கொள்ள உள்ள போட்டுப்பாங்க, வாய் உள்ள நுழைத்து கட்டிடுவாங்க. அது பாட்டு சிந்தாம அப்படியே சாப்பிடுவதற்கு அது அந்த கொள்ளு வைக்கிற பைக்கு மொக்கணின்னு பேர். இதுக்கு ஒரு தல வரலாற்றை இங்க குறிப்பிடுகிறார். மொக்கணி அருளிய முழு தளம் மேனி சொக்கது ஆக காட்டிய தொன்மை அப்படிங்கிற நம்முடைய அவிநாசியிலிருந்து சேவூர் செல்லுகிற வழியில ஒரு மொக்கணீச்சரம் ஒரு தளம் இருக்கிறது. அந்த தல வரலாறு என்பது நம்முடைய உரையாசிரியருடைய கருத்து. ஆனா வேறு சிலர் இந்த மொக்கணி என்பது இந்த தளம் அல்ல, வேறு தளம். ஆனா வரலாறு ஒன்றுதான் சொல்றாங்க. வரலாறு என்பது ரெண்டு தளத்தில் சொல்லப்படுவது ஒன்று ஒன்றாகவே இருக்கிறது. ஆனால் தலம் என்று வருகின்ற பொழுது அவிநாசிக்கு அருகில் இருக்கக்கூடிய மொக்கணீச்சரம் அல்ல, வேறு தளம் என்று குறிக்கிறவங்க குறித்துக் கொண்டிருக்கிறாங்க. தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வாரம் பாருங்க. கோயம்புத்தூர் மாவட்டம் அவிநாசி வட்டத்தில் அவிநாசி நகரில் இருந்தும் வடக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சேவூர் என்னும் ஒரு ஊர் உள்ளது. இது மாட்டூர் என்று தேவாரத்தில் வழங்கும் வைப்புத்தலம். இதை அடுத்து 4 கிலோமீட்டர் தொலைவில் குட்டகம் என்னும் ஊர் உள்ளது. 300 காலத்தில் அத்தை மகனும் மாமன் மகனுமான வணிக இளைஞர் இருவர் வாணிபத்தின் பொருட்டு இவ்வூர் வழியே குதிரை இவர்ந்து சென்று கொண்டிருந்தனர். குதிரை மேல் அமர்ந்துகிட்டு அத்த பையனும் மாமன் மகனுமார் ரெண்டு பேரும் வாணிபத்தின் பொருட்டு வராங்களாம். அது நண்பகல் வேலை, பகல் உணவு உண்ணும் நேரம். மாமன் மகன் தன்னினும் வயதில் மூத்தவனாகிய தன் அத்தை மகனிடத்தில் அங்கு ஓரிடத்தில் தங்கி தங்கள் கட்டமுறை அறிந்து சிறிது இளைப்பாறிய பின் பயணத்தை தொடரலாம் என்று கூறினான். ரெண்டு பேரும் பேசிக் கொண்டாங்க, உணவு எடுத்துக்கொண்டு பிறகு நாம செல்லலாம் அப்படின்னு பேசிக் கொண்டாங்களாம். அத்தை மகன் சிறந்த சிவபக்தன், நாள்தோறும் சிவலிங்க தரிசனம் செய்த பின்பே உணவு கொள்ளும் நியதி உடையவன். ஆதலின் செல்லும் வழியில் ஏதேனும் சிவாலயம் இருப்பின் அங்கு பயணத்தை நிறுத்தி வழிபட்ட பின் உணவு கொள்ளலாம் என்றார். சோர்வு மிகுது வருதலால் நீ சிறிது நேரம் இங்கு தங்கியிரு, நான் அண்மையில் ஏதேனும் திருக்கோயில் உள்ளதா என்று பார்த்து வருகிறேன் என்று கூறி மாமன் மகன் அங்கிருந்து அகன்றான். அண்மையில் திருக்கோயில்கள் ஒன்றும் இல்லை. நிழலில் உள்ள ஒரு வசதியான இடத்தில் ஈர மணலை தன் மொக்கணியில் நிரப்பி கவிழ்த்து பையை உருவினான். மணல் சிவலிங்க வடிவில் தென்பட்டது. அதற்கு தளிர்களாலும் மலர்களாலும் ஒப்பனை செய்து திருநீர் அணித்து தன் அத்தை மகனை அழைத்து போய் காட்டினான். அவனும் மகிழ்ந்து அருகில் ஓடிக்கொண்டிருந்த ஓடையில் நீராடி அனுஷ்டானம் செய்த பின் அந்த மூர்த்தியை வழிபட்டான். இருவரும் உணவு அருந்தி இளைப்பாறினர். பின்னர் மாமன் மகன் மைத்துணக்கேண்மையால் தன் அத்தை மகனை பரிசிக்க விரும்பி தான் செய்தவற்றை கூறி மணலால் ஆன சிவலிங்கத்தை கலைக்க முயன்றான். உண்மையில் சிவலிங்கமாக பூமியில் உறுதியாக நிலை பெற்றிருப்பதை இருவரும் கண்டு விம்மிடம் உற்றனர். இது மொக்கணீச்சரம் என்னும் திருக்கோயிலாக என்று விளங்குகிறது. இப்பகுதி இன்று கோட்டூர் பள்ளம் என்றும் வழங்கப்பெறுகிறது. அந்த வணிகன் நீராடிய ஓடையை இன்று தாழையூற்று என்று மக்கள் வழங்குகின்றனர். இவ்வரலாற்றை ஏந்து சிவபக்தியினால் ஒரு செட்டி முனீஸ்வரனை தோய்த்து முழுகி தொழு எழ ஆங்கு ஒரு சூழ்ச்சி அகன்றோன் பூத்த வனக்குடலை கோட்டூரில் மொக்கணியை புதைக்க வாய்ந்த சிவலிங்கம் ஆனது கொங்கு மண்டலமே என்று கொங்கு மண்டல சதகத்தினால் இந்த வரலாற்றை அறியலாம். கொங்கு மண்டல சதகம் என்பது ஒரு நூல்ங்க. அந்த நூல்ல இந்த வரலாற்றை பதிவு செய்திருப்பதனால இந்த தலம் இதுதான் அப்படிங்கறத உரையாசிரியர் காட்டியிருக்கிறார். பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள மரக்காணத்தில் அன்பர் ஒருவருக்கு மரக்காடு சிவலிங்கமான வரலாறும் கன்றாப்பூர் வரலாறும் கன்றாப்பூர் இறைவர் வரலாற்றையும் இவ்வரலாற்றை ஒத்தவையே என்பதை நினைத்து பார்க்கன்னு கொடுத்திருக்கிறார்கள். எனவே முக்கணி என்பது குதிரைக்கு தருகின்ற உணவு கொள்ளு தருகின்ற அந்த பைக்கு முக்கணி. அதிலிருந்து சிவலிங்கமாக ஆன காரணத்தினால் முக்கணி அருளிய முழு தழல் மேனி, அவனுடைய பொன்னார் மேனியை தழல் மேனி என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அருள் செய்த கருணையை முக்கணி அருளிய முழு தழல் மேனி சொக்கதாக சொக்குனா அழகான அப்படியே அந்த அழகை கண்டு சொக்கி நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அழகாக சொக்கதாக காட்டிய தொன்மை பழமையான நிலையும் காட்டினார். அரியோடு பிரமர்க்கு அளவுரி ஒன்னான் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் அரியொடு பிரமர்க்கு அளவறி ஒன்னா திருமால் பிரமன் போன்றவரால் காணப்படுபவன் அல்ல. அதே சமயத்தில் இவர் பொருட்டு நரியை குதிரை ஆக்கிய நன்மை என்று குறிப்பிடுகிறார். ஆக இவர் பொருட்டாக குதிரையை அப்படிங்க சொல்லக்கூடிய ஒன்றை குதிரை சேவனாக வந்தார். அதை நரியை குதிரையாக்கி வந்த செய்தியை இங்கே நம்ம காட்டிக்க நம் மணிவாசர் வரலாற்றை படிக்கும் போதே அதை சிந்தித்திருக்கிறோம். எனவே நரியை பரியாக்கிய படலம் என்று திருவிளையாடல் புராணம் கூறும். அந்த பகுதி அங்கு விரிவா சொல்லியிருக்கிறார். எனவே அது இந்த படங்கள் திருவிளையாடல் புராணத்தில் விரிந்து காணப்படுகின்றன. எனவே மணிவாசகர் பொருட்டு இறைவன் நரிகளை பரிகளாக்கி கொண்டு வந்தான் என்பதை சொல்கிறார். குதிரை நரியை குதிரை ஆக்கிய நன்மை ஆக அவ்வாறு வந்து தனக்கு அருள் செய்த கருணை தரத்தை இந்த வரியில பதிவு செய்திருக்கிறார்.